நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், இலங்கை நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சித் தலைவராக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னுரிமை குறித்து அவருடன் ஒரு உரையாடல்.
எதிர்க்கட்சி தலைவராக நாங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றோம், அது எமக்கு ஒரு அந்தஸ்தை தந்திருக்கின்றது. நாட்டுக்காகவும் நாட்டின் சகல மக்களுக்காகவும் பயன்படுத்த வேண்டிய நமது பொறுப்பு நாங்கள் உணர்கின்றோம்.
சம்பந்தர் எதிர்க்கட்சி தலைவராகியுள்ளது குறித்து மக்களின் கருத்துக்கள்.
எந்த சந்தர்ப்பத்திலையும் அவர் ஒரு உறுதியான ஒரு ஆளாகத்தான் அவர் இவ்வளவு காலமும் இருந்து வந்தவர். அந்த உறுதிப்பாடு அவர் தொடர்ந்தும் அதுல இருக்கணும்ன்றதுதான் எங்களோட எதிர்பார்ப்பு.
சம்பந்தன் வந்து எதிர்கட்சி தலைவர் மாதிரி இருக்காமல் கவர்மெண்டோட சேர்த்து மினிஸ்டரா வந்தாதான் நல்ல மென்னுதான் எந்த காலத்து.
மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் குடியேறும் நோக்கில் ஹங்கேரியில் சிக்கியுள்ள குடியேறிகள் அங்கிருந்து வெளியேற முடியாமல் தவிப்பது குறித்த செய்திகளும் இன்ன பிற தகவல்களும் கேட்கலாம். முதலாவதாக செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சார்லஸ் பீட்டர் மற்றும் முரளிதரன்.
ஹங்கேரி தலைநகர் புடபெஸ்டுக்கு மேற்கில் ரயிலில் இருந்த குடியேறிகளை இறக்கி இடைத்தங்கல் முகாம் ஒன்றுக்கு அனுப்ப கழக தடுப்பு காவல்துறையினர் முயற்சி செய்ததை அடுத்து அங்கு ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அந்த இடைத்தங்கல் முகாமுக்குள் குடியேறிகளை காவல்துறையினர் அனுப்பிய சில மணி நேரங்களுக்கு பிறகு அந்த ரயில் அங்கிருந்து புறப்பட்டது. அதில் பயணித்த பல குடியேறிகள் தப்பிச் சென்று விட்டனர். மற்றையவர்களோ எம்மை முகாமுக்கு அனுப்ப வேண்டாம் என கோஷமிட்டனர். அந்த ரயில் தம்மை ஆஸ்திரியா எல்லைப்பகுதிக்கு கொண்டு செல்லும் என்று குடியேறிகள் நம்பியிருந்தனர் என அதில் பயணித்த பிபிசி செய்தியாளர் ஒருவர் தெரிவித்தார். ஆனால் ரயிலோ பிக்ஸ்கே நகரில் நிறுத்தப்பட்டது. இதையடுத்து பிக்ஸ்கே ரயில் நிலையத்தை நடவடிக்கை வளையமாக பிரகடனப்படுத்திய காவல்துறையினர் ஊடகவியலாளர்களை அங்கிருந்து விலகிச் செல்லும்படியும் தெரிவித்தனர்.
ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு மத்தியில் அகதிகளை நியாயமான முறையில் பகிர்ந்து கொள்வதற்கான கூட்டு பிரேரணையை தாங்கள் இருவரும் இணைந்து முன்வைக்கப் போவதாக ஜெர்மனி ஆட்சித்தலைவி ஏங்கலா மெர்க்கல் அம்மையாரும் பிரெஞ்சு அதிபர் பிரான்சுவா ஒலாந்தும் தெரிவித்துள்ளனர். இதில் போரில் இருந்தும் ஒடுக்குமுறையில் இருந்தும் தப்பி வருபவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற தனது கடமையை நிறைவேற்றுவதில் ஐரோப்பா உறுதிப்பாட்டுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் இருவரும் விடுத்திருக்கும் அறிக்கையில் கூறியுள்ளனர். இந்த நெருக்கடிக்கு எப்படி முகம் கொடுப்பது என்பது தொடர்பில் ஐரோப்பிய அரசியல்வாதிகள் மத்தியில் கடுமையான முரண்பாடுகள் காணப்படுகின்றன. பிரசல்ஸில் பேசிய ஹங்கேரிய பிரதமர் விக்டர் ஆபன் கடுமையான எல்லைக் கட்டுப்பாடுகளை கொண்டுவரப்போவதாகவும், தொடர்ச்சியான மக்கள் வருகை என்பது ஜெர்மனியின் பிரச்சினையை தவிர ஐரோப்பிய பிரச்சினையல்ல என்றும் தெரிவித்தார்.
துருக்கி கடற்பரப்பில் நேற்று புதன்கிழமை படகொன்று மூழ்கியதில் 12 பேர் உயிரிழந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் ஆட்கடத்தல்காரர்கள் 4 பேரை கைது செய்துள்ளதாக துருக்கிய காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவத்தில் ஆலியான் குர்தி என்ற 3 வயது சிறுவனும் உயிரிழந்ததோடு அந்த சிறுவன் சடலமாக கிடக்கும் படங்கள் சர்வதேச கண்டனங்களையும் தூண்டியிருக்கிறது. வடசிரியாவிலுள்ள கொபானி நகரிலுள்ள தமது வீட்டிலிருந்து வெளியேறிய ஆலியானும் 5 வயதான அவனது சகோதரனும் தாயாருமாக அனைவரும் கிரேக்கத்தை அடைய முயற்சித்த போது உயிரிழந்தனர்.
செக் குடியரசிற்கு வரும் குடியேறிகளின் கைகளின் எண்களை எழுதும் பழக்கத்தை மனித உரிமை அமைப்புகள் கடுமையாக விமர்சித்ததை தொடர்ந்து தாங்கள் இனிமேல் அந்த வழக்கத்தை கைவிடப் போவதாக அந்நாட்டின் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அகதிகளின் கைகளில் பேனாக்களை கொண்டு எண்ணிடும் புகைப்படங்கள் சர்வதேச ஊடகங்களில் பரவலாக விநியோகிக்கப்பட்டதை தொடர்ந்து நாஜிக்களின் வதை முகாமான அவுஸ்விட்சுக்கு கொண்டு செல்லப்பட்ட யூதர்களின் உடலில் பச்சை குத்தி அடையாளமிடப்பட்ட காட்சிகளுடன் இவை ஒப்பிட்டு விமர்சிக்கப்பட்டன. இந்த பழக்கம் வழமையான நடைமுறை அல்ல என்று தெரிவித்திருக்கும் செக் நாட்டின் உள்துறை அமைச்சர், குழந்தைகள் தமது பெற்றோரிடமிருந்து பிரிக்கப்படாமல் இருக்கவே இதனை செய்ததாக விளக்கமளித்தார். இனிமேல் இந்த நடைமுறை கடைபிடிக்கப்படாது என்றும் அவர் கூறினார்.
சுமார் 100 பேரை ஏற்றி வந்த படகொன்று மலேசியாவின் மேற்கு கடற்பரப்பில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பலர் காணாமல் போயுள்ளனர் என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இன்று வியாழக்கிழமை இந்த மரப்படகு மூழ்கியதை அடுத்து அதில் இருந்தவர்களில் 15 பேர் மட்டுமே மீட்கப்பட்டனர் என்று மலேசிய கடல்சார் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார்.
Malaysia receives more than thousands of people every single year who are escaping all different sorts of conditions.
இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களில் 14 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இந்தோனேசியாவைச் சேர்ந்த குடியேறி தொழிலாளர்களை திரும்ப அந்நாட்டுக்கு அழைத்து சென்று கொண்டிருந்த போதே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக நம்பப்படுகிறது.
குவாத்தமாலா நாட்டின் புதிய அதிபராக அந்நாட்டின் துணை அதிபர் அலெக்சாண்ட்ரோ மல்டோனோடோரா இன்னும் சில மணி நேரங்களில் பதவியேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்நாட்டின் அதிபராக இருந்த ஓட்டோ பெரஸ் மொலினாவை கைது செய்ய நீதிபதி ஒருவர் அழைப்பானை விடுவித்ததை அடுத்து அவர் தனது பதவியை புதன்கிழமையன்று ராஜினாமா செய்தார்.
இன்றைய தமிழோசையில் முதலாவதாக சர்வதேச செய்தி ஒன்று. மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் குடியேறும் நோக்கில் சிரியா உட்பட பல நாடுகளிலிருந்து வெளியேறிய குடியேறிகள் இப்பொழுது ஹங்கேரியில் சிக்கியுள்ளனர். அவர்கள் அனைவரும் பதிவு செய்யப்பட்ட பிறகே நாட்டிலிருந்து வெளியேற அனுமதிக்கப்படுவார்கள் என்று ஹங்கேரிய பிரதமர் கூறுகின்றார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் முரளிதரன்.
ஆயிரக்கணக்கான குடியேறிகளுடன் ஹங்கேரிய தலைநகர் புடாபெஸ்டிலிருந்து புறப்பட்ட ரயில் இடைக்கால முகாம் அமைந்திருக்கும் பிக்ஸ்கே என்ற நகருக்கு வந்தடைந்திருக்கும் நிலையில் அந்த ரயிலில் இருந்து இறங்குவதற்கு குடியேறிகள் மறுத்து வருகின்றனர். அவர்களை வலுக்கட்டாயமாக இறக்குவதற்கு காவல்துறையினர் முயன்று வருவதால் அந்த பகுதியில் தொடர்ந்து பரபரப்பு நிலவி வருகிறது. அந்த பகுதியிலிருந்து வெளியேறுமாறு செய்தியாளர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களாக புடாபெஸ்ட் சர்வதேச ரயில் நிலையத்திற்குள் குடியேறிகளை அனுமதிக்க மறுத்த ஹங்கேரி பிறகு அவர்களை அனுமதித்தது. இதையடுத்து ஆயிரக்கணக்கான குடியேறிகள் மகிழ்ச்சியுடன் அந்த ரயிலில் ஏறினர். அந்த ரயிலில் ஏறிய குடியேறிகள் அந்த ரயில் தங்களை ஆஸ்திரிய எல்லைக்கு அருகில் கொண்டு சேர்க்கும் என்று கருதினர். ஆனால் அந்த ரயில் பிக்ஸ்கே டவுனிலேயே நின்றுவிட்டது. இதையடுத்து அந்த ரயிலில் பயணம் செய்த குடியேறிகள் நோ கேம்ப் நோ கேம்ப் என்று ரயிலின் கதவுகளில் தட்டியபடி கோஷமிட்டனர். இதையடுத்து காவல்துறையினரால் வலுக்கட்டாயமாக ரயிலில் இருந்து இறக்கப்பட்டவர்கள் மீண்டும் அதே ரயிலில் ஏறி வருகின்றனர். ஹங்கேரியில் இருக்கும் முகாமில் பதிவு செய்து கொண்டால் தங்களால் ஜெர்மனி உள்ளிட்ட பிற மேற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்ல முடியாது என குடியேறிகள் அஞ்சுவதாக அந்த ரயிலில் பயணம் செய்த பிபிசியின் செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பிரச்சினை குறித்து கருத்து தெரிவித்திருக்கும் ஹங்கேரியின் பிரதமர் விக்டர் ஆபன் இது ஹங்கேரியின் பிரச்சினை அல்ல ஜெர்மனியின் பிரச்சினை என்று கூறியுள்ளார்.
இந்த பிரச்சனை ஐரோப்பிய பிரச்சனை அல்ல, இந்த பிரச்சனை ஜெர்மனியின் பிரச்சனை. யாரும் ஹங்கேரியில் தங்க விரும்புவதில்லை, அதனால் ஹங்கேரியில் தங்க விரும்புபவர்களை ஏற்றுக்கொள்வதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் யாரும் ஹங்கேரியிலோ ஸ்லோவாக்கியாவிலோ போலந்திலோ எஸ்டோனியாவிலோ தங்க விரும்பவில்லை. எல்லோருமே ஜெர்மனிக்கு போக வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள். ஹங்கேரியில் பதிவு செய்யாமல் யாரும் புறப்படக்கூடாது என ஜெர்மன் பிரதமர் கூறுவதால் அவர்களை பதிவு செய்வது மட்டுமே எங்கள் வேலை.
இதற்கு பதிலளித்திருக்கும் ஜெர்மனியின் பிரதமர் ஏஞ்சலா மெர்க்கல் எல்லா நாடுகளுமே குடியேறிகளை பதிவு செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார்.
Ungarn hat recht, wenn Ungarn sagt, wir müssen
நம்முடைய எல்லையை பாதுகாக்க வேண்டும் என ஹங்கேரி கூறியிருப்பது சரிதான். தஞ்ச கோரிக்கையாளர்களையும் அகதிகளையும் பதிவு செய்தே ஆக வேண்டும், அதில் சந்தேகமே கிடையாது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் இல்லாத நாடுகளுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் கிரேக்கமும் இதனை செய்ய வேண்டும். ஆனால் அது மட்டும் போதுமானதல்ல. பாதுகாப்பு தேவைப்படுபவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டியது நமது கடமை. அகதிகள் குறித்த ஜெனீவா ஒப்பந்தம் ஜெர்மனிக்கு மட்டுமல்ல, எல்லா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கும் பொருந்தும்.
இந்த விவகாரம் குறித்து இன்று கருத்து தெரிவித்திருக்கும் பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரன் பிரிட்டன் தனது தார்மீக கடமைகளை நிறைவேற்றும் என்று கூறியிருக்கிறார். முன்னதாக துருக்கிய கடற்பரப்பில் புதன்கிழமையன்று மூழ்கிய 3 வயது சிரிய நாட்டு சிறுவனின் புகைப்படம் உலகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதன்கிழமையன்று அதிகாலையில் துருக்கியின் போட்ரம் தீபகற்பத்திலிருந்து கிரேக்கத்தின் கோஸ் தீவை நோக்கி குடியேறிகள் புறப்பட்ட 2 படகுகள் கடலில் மூழ்கின. அந்த படகில் பயணம் செய்த 3 வயது சிரிய நாட்டு சிறுவன் ஒருவனும் அந்த விபத்தில் உயிரிழந்தான். சிவப்பு நிற டிஷர்ட் அணிந்த அந்த சிறுவனின் சடலம் போட்ரம் கடற்கரை பகுதியில் ஒதுங்கியிருப்பது போன்ற புகைப்படம் வெளியானதை அடுத்து உலகம் முழுவதும் குடியேறிகள் விவகாரம் விவாதத்திற்கு உள்ளானது. இந்த விபத்தில் அந்த சிறுவன், அவனது 5 வயது சகோதரன், அவனது தாய் ஆகியோர் உயிரிழந்துவிட்ட நிலையில் பிபிசியிடம் பேசிய அந்த சிறுவனின் தந்தை அப்துல்லா குர்தி தனது குடும்பத்தினரின் கல்லறைக்கு அருகில் அமர்ந்து தனது வழியை தீர்த்துக்கொள்ள விரும்புவதாக கூறியிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக ஆட்கடத்தல்காரர்கள் 4 பேரை காவல்துறை கைது செய்திருக்கிறது. இந்த சிறுவனின் குடும்பத்தினர் முன்னதாக கனடாவில் அகதி தஞ்சம் கோரிய போது அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. இது தொடர்பாக ஒரு விசாரணைக்கு உத்தரவிட்டிருப்பதாக கனடாவின் குடியேற்றத்துறை அமைச்சர் கிறிஸ் அலெக்சாண்டர் தற்போது தெரிவித்துள்ளார்.
செய்தி குறிப்பை வழங்கியவர் முரளிதரன். அடுத்ததாக இலங்கை செய்திகள். இலங்கை நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சித் தலைவராக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தர் நியமிக்கப்பட்டுள்ளார். எனினும் அவரது நியமனத்திற்கு நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பு எழுந்துள்ளது. சார்ல்ஸ் பீட்டர் வழங்கும் கூடுதல் விவரங்கள்.
இலங்கையின் 8வது நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சித் தலைவராக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் இன்றைய தினம் சபாநாயகர் கரு ஜயசூரியவால் நியமிக்கப்பட்டதை அடுத்து நாடாளுமன்றத்தில் கடுமையான வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றன. இரா சம்பந்தன் எதிர்க்கட்சித் தலைவராக நியமிக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆதரவாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவங்ச ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு சார்பில் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்காகவும் எதிர்க்கட்சியின் பிரதம அமைப்பாளர் பதவிக்காகவும் இரண்டு பேரின் பெயர் முன்மொழியப்பட்டதாக தெரிவித்தார்.
විපක්ෂ නායක ධූරයේ සම්බන්ධයෙන් ඔබතුමා මේ ගරු සභාව හමුවේ කරන ලද ප්‍රකාශය ගැන යම් පැහැදිලි කිරීමක් කරන්න අවශ්‍යයි. මම ඉල්ලා හිටනවා ඒකට විනාඩියක් දෙන්න කියලා.
මම
අපි නෑ ගරු කතානායකතුමනි අපි ලිඛිතව മന്ത്രിවරු 56ක්
අත. எதிர்க்கட்சி தலைவர் பற்றி நீங்கள் ஆற்றிய உரை தொடர்பில் சிறிய விளக்கத்தை தர விரும்புகிறேன். எதிர்க்கட்சி என்ற வகையில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பை சேர்ந்த உறுப்பினர்களில் 56 பேர் கையெழுத்திட்ட கடிதம் ஒன்றை ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் தலைவர் மைத்ரிபால சிறிசேனாவிடம் 2 நாட்களுக்கு முன்னர் கொடுத்தோம். அதில் எதிர்க்கட்சி தலைவராக குமார் வெல்கமவையும் எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளராக மகிந்தானந்த அலுத்கமவையும் நியமிக்குமாறு கோரியிருந்தோம். அப்படி இருக்க இரா சம்பந்தனின் நியமனம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதா
என்று விமல் வீரவங்ச கேள்வி எழுப்பினார். இதையடுத்து நாடாளுமன்றத்தில் இரு தரப்பில் இருந்த உறுப்பினர்களும் கூச்சலிட ஆரம்பித்தனர். உடனடியாக அதில் தலையிட்ட பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றத்திற்குள் குரங்குகள் போல் செயற்பட வேண்டாம் என்று உரத்த குரலில் கூறியதோடு நாடாளுமன்ற அமர்வில் முன்னர் செயற்பட்டது போல உறுப்பினர்கள் செயற்பட முடியாது எனவும் கூறினார்.
மே சபாவ கியசரேவாகி கெனியன்ன பே அபி ஹெம்மெக்கேனாம எகட வேட கரன்னோனே எக விதேயட கேயன்ன கருணாகல்ல மந்துமா ஓம ஹெசிரென்னபா மின் பாசே
முன்னர் போல இந்த நாடாளுமன்றத்தை நடத்தி செல்ல முடியாது. இது ஒரு தேசிய அரசாங்கம். நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர் தெரிவில் சபாநாயகர் என்ற வகையில் நீங்கள் ஒரு தீர்வை கொடுத்து விட்டீர்கள். அதை யாராலும் இனி மாற்ற முடியாது
என்று கூறினார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க.
தகவல்களை வழங்கியவர் சார்ல்ஸ் பீட்டர். இலங்கை நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக சம்பந்தர் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது முன்னுரிமைகள் என்ன என்றும் கடும் போராட்டங்களுக்கும் எதிர்ப்புகளுக்கும் இடையே அவர் நியமிக்கப்பட்டுள்ளது குறித்தும் அவரிடமே சற்று முன்னர் பேசினேன்.
இந்த பதவியை பெறுவதற்காக நான் போராடவில்லை, ஆனால் வேற சில பேருக்கிடையில் போராட்டம் இருந்தது உண்மை. எங்களுக்கு இந்த பதவி கிடைத்தது நாங்கள் எங்களுக்கு மக்கள் அளித்த ஆதரவின் அடிப்படையில் நாங்கள் பாராளுமன்றத்தில் ஒரு குறிப்பிட்ட அந்தஸ்தை பெற்றிருந்தோம். அந்த அந்தஸ்தின் அடிப்படையில் இரு பிரதான கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து அரசாங்கம் அமைத்த காரணத்தின் நிமித்தம் அந்த பதவி எங்களுக்கு உரித்தானது. அது இன்றைக்கு சபாநாயகரால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது. மற்றது இன்றைக்கு நாங்கள் எதிர்க்கட்சி தலைவராக நாங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றோம். அது எமக்கு ஒரு அந்தஸ்தை தந்திருக்கின்றது. நாட்டுக்காகவும் நாட்டின் சகல மக்களுக்காகவும் பயன்படுத்த வேண்டிய எமது பொறுப்பு என்று நாங்கள் உணர்கின்றோம். அதே சமயத்தில் எமது மக்கள் நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு நீண்ட காலமாக ஒரு நியாயமான நிரந்தரமான அரசியல் தீர்வை காணுவதற்காக பலவிதமான அர்ப்பணிப்புகளை செய்து வந்திருக்கின்றார்கள். அதுவும் கவனத்தில் எடுக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். அது மிகவும் முக்கியமான விடயம். ஆனபடியால் நாட்டுக்கு விதமான புடவும் ஏற்படாமல் நாடு பிரிக்கப்படாமல் எமது மக்கள் கௌரவமாக சுயமரியாதையுடன் பாதுகாப்பாக தங்களுடைய நியாயபூர்வமான அபிலாட்சியை நிறைவேற்றி இந்த நாட்டில் வாழ்வதற்கு அவர்களுக்கு உரித்துண்டு அது அங்கீகரிக்கப்பட வேண்டும். அரசியல் சாசன ரீதியாக அவ்விதமான ஒரு நிலைமை ஏற்படக்கூடிய வகையில் ஒழுங்கு செய்யப்பட வேண்டும். அது நமது முக்கியமான நோக்கம், முக்கியமான இலக்கு. அதற்காக நாங்கள் செயல்படுவோம்.
இலங்கையில் நீண்ட காலமாக இருக்கின்ற அந்த இன பிரச்சனைக்கான தீர்வு ஒரு முழுமையான வகையிலும் விரைவாக ஏற்படவும் எதிர்க்கட்சி தலைவர் என்கின்ற முறையில் பெரும்பான்மையான கட்சிகளுடன் நீங்கள் இணைந்து எப்படி செயலாற்றப் போகின்றீர்கள்? அதற்கான செயல் திட்டம் எப்படி இருக்க போகிறது?
அது நமது செயல்பாட்டில்தான் தங்கியிருக்கின்றது. சந்தர்ப்பங்கள் வருகின்ற பொழுது சந்தர்ப்பங்களை நாங்கள் உருவாக்கி வெவ்வேறு சந்தர்ப்பங்கள் உருவாகின்ற பொழுது பல்வேறு விதங்களில் அதை முன்னெடுக்க வேண்டும். அதை பற்றி நான் உங்களுக்கு விவரமாக இப்ப சொல்ல முடியாது. அது அந்தந்த நேரத்தில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். அதை எடுப்பதற்கு இந்த பதவி உதவியா இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன்.
நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக மட்டுமல்லாமல் இப்பொழுது நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராகவும் இருக்கின்றீர்கள். மற்ற சமூகங்கள், சிங்கள முஸ்லிம் மக்களின் சமூகங்களின் நலன்களை முன்னெடுப்பதற்கு எந்த வகையில் உங்களால் ஆக்கப்பூர்வமாக பங்காற்ற முடியும் என்று நம்புகிறீர்கள்?
ஆக்கப்பூர்வமாக செயல்பட வேண்டிய நேரங்களில் நாங்கள் நிச்சயமாக ஆக்கப்பூர்வமாக செயல்படுவோம். சிங்கள மக்கள் சார்பாகவும் முஸ்லிம் மக்கள் சார்பாகவும் எங்களுடைய கடமைகளை நாங்கள் நிறைவேற்ற நாங்கள் தவறமாட்டோம். அதில் நாங்கள் மிகவும் கவனமாயிருப்போம்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் இலங்கை நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராகவும் நியமிக்கப்பட்டுள்ள இரா சம்பந்தர். சம்பந்தர் அவர்களின் அரசியல் வாழ்க்கை மற்றும் அவர் கடந்து வந்த பாதை குறித்து ஒரு பார்வையை வழங்குகின்றார் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ஆர் சம்பந்தன் அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருப்பது இலங்கையின் அரசியல் வரலாற்றில் முக்கிய சம்பவமாக பதிவாகியிருக்கின்றது. இதுவரையில் இலங்கையின் எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை வகிக்கும் வாய்ப்பு வடக்குகிழக்கு பிரதேசங்களைச் சேர்ந்த இரண்டு தமிழர்களுக்கு மாத்திரமே கிடைத்திருக்கின்றது. முதலாவதாக வடமாகாணத்தைச் சேர்ந்த அப்பாப்பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்கள் அந்த பதவியை வகித்திருந்தார். அவருக்கு அடுத்ததாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்தவருமாகிய சம்பந்தன் அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிட்டியிருக்கின்றது. 82 வயது நிரம்பியுள்ள சம்பந்தன் அவர்கள் இந்த வயதிலும் அரசியலில் பல்வேறு நெருக்கடிகள், சர்ச்சைகள், விமர்சனங்களுக்கு மத்தியில் தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகளுக்காக போராடி வருகின்றார். இலங்கையின் சட்டக்கல்லூரியில் பிரவேசித்து திருகோணமலையில் சட்டத்தரணியாக தொழில் செய்த போதே அவர் அரசியலுக்குள் நுழைந்தார். எஸ்ஜிவி செல்வநாயகம் அவர்களின் தலைமையில் இயங்கி வந்த சமஷ்டி கட்சியில் 1956 ஆண்டு இணைந்த சம்பந்தன் அவர்கள் 1977 ஆண்டு திருகோணமலை மாவட்டத்தில் போட்டியிட்டு நாடாளுமன்றத்திற்கு முதற் தடவையாக சென்றார். இதன் பின்னர் 1989 ஆண்டு ENDLF, EPRLF, டெலோ ஆகிய கட்சிகள் தமிழர் விடுதலை கூட்டணியுடன் இணைந்து உதயசூரியன் சின்னத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டிருந்தன. இந்த கூட்டமைப்பின் ஒரு வேட்பாளராக ஆர் சம்பந்தன் அவர்கள் திருகோணமலை மாவட்டத்தில் போட்டியிட்ட போதிலும் அவரால் வெற்றி பெற முடியவில்லை. இந்த நிலையில் 2001 ஆண்டு தமிழ் கட்சிகள் சில இணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை முதலாவதாக உருவாக்கியிருந்தன. அந்த கூட்டமைப்பின் தலைவர் பொறுப்பை சம்பந்தன் அவர்கள் ஏற்றுக்கொண்டார். அந்த சூழலில் அதே 2001 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணியின் உதயசூரியன் சின்னத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் திருகோணமலை மாவட்டத்தில் போட்டியிட்டு சம்பந்தன் அவர்கள் வெற்றி பெற்றார். இதன் மூலம் 1983 ஆண்டிற்கு அடுத்ததாக 18 வருடங்களின் பின்னர் நாடாளுமன்றத்திற்குள் சம்பந்தன் அவர்கள் பிரவேசித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து 2004 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தை கைவிட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு இலங்கை தமிழரசுக் கட்சியின் வீட்டு சின்னத்தில் போட்டியிட நேர்ந்தது. அப்போது இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட சம்பந்தன் அவர்கள் 2004, 2010, 2015 என்று அடுத்தடுத்த தேர்தல்களில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து இப்போது இலங்கையின் எதிர்க்கட்சித் தலைவராக உயர்ந்திருக்கின்றார். இறுக்கமான கொள்கை பிடிப்பை கொண்ட இவரை பிடிவாதம் கொண்டவர் என்று விமர்சிப்பவர்களும் இருக்கின்றார்கள். விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளும் தன்மை கொண்டவராக இருந்த போதிலும் சர்ச்சைக்குரிய விடயங்களில் குறிப்பிட்ட அளவுக்கு மேல் கருத்து கூறுவதற்கு அவர் விரும்ப மாட்டார்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். திருகோணமலை மாவட்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளது குறித்து மூவின மக்களும் செறிந்து வாழும் கிழக்கு மாகாணத்தில் உள்ளவர்கள் என்ன கருதுகிறார்கள் என அங்குள்ள சிலரிடம் பேசினார் நமது செய்தியாளர் உதயகுமார்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் இரா சம்பந்தன் எதிர்க்கட்சித் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளமை குறித்து கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த மூவின மக்களும் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள்.
சிங்கள பௌத்தர் ஆர் சம்பந்தம் கிரி விசுவாசே ஆர் சம்பந்தமா கிரி விசுவாசக் நெத்தி
சிங்கள பௌத்த மக்களை பொறுத்தவரை அவர் மீது நம்பிக்கை வைக்க முடியாது. ஏனென்றால் அவர் கடந்த காலங்களில் தமிழர் பிரச்சனையில்தான் கவனம் செலுத்தியவர் என்பதை நாம் மறக்கவில்லை.
சம்பந்தன் மகத்தையும் மாமாச்சும் எத்திரும் தன்னே நிமியாமல் மட்டும் தான் முகத் தானோ தான் கொண்டு விசாட்சியாக கிட்டியாகல மட்டும்.
சம்பந்தன் ஐயாவை பற்றி உண்மையாகவே எனக்கு பெருசாக எதுவும் தெரியாது. ஆனால் நல்லதொரு எதிர்க்கட்சி வந்ததாகத்தான் நான் நினைக்கிறேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பு, JVP போன்ற கட்சிகளை கொண்ட நல்லதொரு எதிர்க்கட்சியை எம்மால் நாடாளுமன்றத்தில் காண முடியும்.
சம்பந்தன் வந்து எதிர்க்கட்சி தலைவர் மாதிரி இருக்காமல் கவர்மெண்டோட சேர்த்து மினிஸ்டரா வந்தா தான் நல்ல மின்னதான் இந்த காலத்து. எதிர்க்கட்சி தலைவர் இருந்தா பார்ட்டிசிபேஷன் இல்லையே, அது அரசுக்கு பார்ட்டிசிபேஷன் இல்லையே. தமிழாக்களுக்கு இருக்கிற இந்த இன பேச்சுன்னா முடிவு இல்லையே. அந்த எதிர்க்கட்சியில இருந்தா நல்ல லீடர்ஷிப் இருக்கு. இந்த அரசியல் இருந்தா தான் அதுக்கு முடிவு எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு சேர்த்தேலும்.
தமிழர்களை பொறுத்தவரை 32 வருடங்களுக்கு பின்னர் நாடாளுமன்ற அரசியலில் தங்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக இதனை கருதுகின்றார்கள்.
இதுக்கு முதல் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பதவி, அதாவது அமிர்தலிங்கத்தை கிடைச்சது. அதுக்கு பிறகு எத்தனையோ வருஷங்கள், 32-33 வருடங்களுக்கு பிறகு இப்போ ஒரு தமிழருக்கு கிடைச்சிருக்கு. இது கூட கிடைக்குமா, பேரினவாதிகளால் இது கொடுக்கப்படுமா, கிடைக்காது என்று தான் எதிர்பார்த்தேன். ஆனால் தமிழனுக்கு கிடைச்சதை நான் பெருமையாக சந்தோஷமாக நினைக்கிறேன்.
இலங்கையில் வந்து இது ஒரு உயர்ந்த ஒரு பதவி உண்டு. அப்போ அது இவ்வளோ இப்படி ஒரு 33 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தமிழால் அவருக்கு சம்பந்தரையாக்க கிடைச்சிருக்கேன்டா, அதால் நாங்கள் மிகவும் பெருமைப்படுறோம். இது வந்து அவருடைய அரசு முதிர்ச்சிக்கும் கொள்கையில உறுதிப்பாட்டுக்கு கிடைச்ச ஒரு ஒரு வெற்றியாக தான் எங்களால் கருதக்கூடியதாக இருக்குது. எந்த சந்தர்ப்பத்திலையும் அவர் ஒரு உறுதியான ஒரு ஆளாகத்தான் அவர் இவ்வளவு காலமும் இருந்து வந்தவர். அந்த உறுதிப்பாடு அவர் தொடர்ந்தும் அதில் இருக்கணுமன்றது தான் எங்களோட எதிர்பார்ப்பு.
ஒரு 33 வருடங்களுக்கு பிறகு ஒரு தமிழ் மக்களுடைய பிரதிநிதிக்கு கிடைத்திருக்கிறது. படுகிற ஒரு வரலாற்று மாற்றம் என்று சொல்லலாம், வரவேற்கப்பட வேண்டிய விடயம். அதேவேளை இந்த எதிர்கட்சி ஆசனம் என்பது தமிழ் மக்களுடைய நீண்டகால அரசியல் அபிலாசைகளை எதிர்பார்ப்புகளை எந்த அளவுக்கு முன்னெடுத்து செல்லும் அல்லது எந்த அளவுக்கு தொடர்ந்தும் அதை போராடுவதற்கு உரிய ஒரு நிலையை உருவாக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேணும்.
தமிழர்களைப் போன்று முஸ்லிம்களும் இதனை வரவேற்றாலும் தங்களுக்காகவும் அவரது குரல் ஒலிக்கும் என்ற நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் அவர்களிடம் காணப்படுகின்றது.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக இருக்கின்ற இரா சம்பந்தன் ஐயா அவர்கள் தமிழ் முஸ்லிம் ஒற்றுமைக்காக கடுமையாக அவர் உறுதியாக இருந்தவர். அந்த விஷயத்திலே நாங்கள் கிழக்கு மாநிலத்தை சேர்ந்தது என்ற வகையிலே மிகவும் இரட்டிப்பு மகிழ்ச்சி. அவர் எதிர்கட்சி தலைவராக நாடாளுமன்றத்திலே குரல் கொடுக்க போவது, நாடாளுமன்றத்திலே அமரப்போவது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது.
இவரை போன்ற ஒரு அனுபவமும் ஆளுமை மிக்க சகல இனங்களையும் மதிச்சு போகக்கூடிய ஒரு தன்மை உள்ள இந்த சம்பந்திற்கு இந்த பதவி கிடைச்சது உண்மையாக சிறுபான்மையின மன்ற வகையில் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுறோம். முஸ்லீம் அரசியல் தலைவர்கள் கூட சம்மனுக்கு இந்த சம்பந்தர் ஐயாவுக்கு தான் இந்த எதிர்கட்சி தலைவர் போஸ்ட் கொடுக்கணும் கூட சிபாரிசு செய்திருந்தாங்க. ஹசன் அலி போன் டாக்டர் கூட எல்லாரும் வர வைக்கிறாங்க. எதிர்காலத்தில் நல்ல ஒரு யகப்பாளன் சொல்ற இந்த நல்லாட்சி சரியாக மலரும் நாங்கள் நினைக்கிறோம். சிறுபான்மை இனங்களுக்கு அந்த கடந்த கால கசப்பான சிந்தனைகள்லாம் மறந்து ஒரு நல்ல ஒரு நிலையை இந்த அரசாங்கம் தோட்டி வைக்கிறதுக்கு இவருடைய இந்த பதவியும் ஒரு உந்து சக்தியாக இருக்கும் சொல்லியும் அந்த சிறுபான்மையினுடைய இதில் நான் எதிர்பார்க்கிறேன்.
என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் இரா சம்பந்தன் எதிர்க்கட்சி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த மூவின மக்களும் தமது கருத்துக்களை வெளியிட்டார்கள்.
நமது கிழக்கலைஞர் செய்தியாளர் உதயகுமார் வழங்கிய தகவல்களை கேட்டீர்கள். செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கை நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் கடந்த மாதம் 17 நடைபெற்று 18 முடிவுகள் வந்து 19 யார் ஆட்சி அமைப்பார்கள் என்று தெரிவான நிலையில் பின்னர் ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார். அதன் பிறகு பல நெருக்கடிகள் காரணமாக 3 அமைச்சர்கள் மட்டுமே உடனடியாக நியமிக்கப்பட்டார்கள். வெளியுறவு அமைச்சராக மங்கள சமரவீர, மீள்குடியேற்றத்துறை அமைச்சராக டி எம் சுவாமிநாதன் மற்றும் நீதி அமைச்சராக விஜயதாச ராஜபக்ஷ. அதன் பின்னர் இலங்கை அமைச்சரவை விரிவாக்கப்படாமல் இருந்தது. எப்பொழுது விரிவாக்கப்படும், எவ்வளவு பேர் அதில் சேர்க்கப்படுவார்கள் என்பது குறித்து தெளிவில்லாமல் இருந்த சூழலில் இன்று இலங்கையில் 90 அதிகமான அமைச்சர்களை நியமிக்க நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகின்றார் சார்ல்ஸ் பீட்டர்.
இலங்கையில் அமைக்கப்படவுள்ள தேசிய அரசாங்கத்தில் அமைச்சர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது தொடர்பிலான பிரேரணை அதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் தேசிய அரசாங்கத்தின் அமைச்சர்களின் எண்ணிக்கை 48 அதிகரிக்கப்படவுள்ளதோடு பிரதி அமைச்சர்களின் எண்ணிக்கை 45 அதிகரிக்கப்படவுள்ளது. 8 நாடாளுமன்றத்தின் 1st அமர்வு இன்று காலை ஆரம்பமான நிலையில் அமைச்சர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டுமென்ற கோரிக்கையை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே சபாநாயகர் கரு ஜயசூரியவிடம் முன்வைத்தார். இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று பல வாரங்கள் கடந்துள்ள நிலையில் அமைச்சரவையை ஏற்படுத்துவதில் இழுபறி நிலவி வந்தது. இதன் பின்னணியில் அமைச்சர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான வாக்கெடுப்பு நடத்தப்பட்டதோடு அதற்கு சார்பாக 143 வாக்குகளும் எதிராக 16 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. இதன் அடிப்படையில் புதிதாக அமையவுள்ள தேசிய அரசாங்கத்தில் அமைச்சர்கள் மற்றும் பிரதியமைச்சர்களின் எண்ணிக்கை 93 அமையவுள்ளது. இதனிடையே இலங்கை நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் மக்கள் விடுதலை முன்னணியின் தேசிய பட்டியலில் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவான எஸ் மாயாதுன்ன தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை இன்று ராஜினாமா செய்துள்ளார். நேற்று நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்ற அவர் இன்று நாடாளுமன்றத்தில் சிறப்புரையாற்றிய போது தான் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்தார். இதையடுத்து பிபிசியிடம் பேசிய மாயாதுன்ன தனது பதவி விலகல் சொந்த விருப்பமாக இருப்பதோடு கட்சி தனக்கு எந்த அழுத்தத்தையும் கொடுக்கவில்லை என்று தெரிவித்தார்.
மகே மூலிக அறமுன்னே தூஷணேட்டேரேவி மம பார்லிமெண்ட் அவசியம்
ஊழலுக்கு எதிராக போராடுவதே எனது அடிப்படை இலக்காக இருக்கிறது. நான் நாடாளுமன்றத்திற்கு தேர்வு செய்யப்படும் பட்சத்திலும் ஊழலுக்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டும் என்பதை மனதில் கொண்டிருந்தேன். ஆனால் ஊழலுக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் மக்களுக்கு இருந்திருந்தால் அவர்கள் அதிக விருப்பு வாக்குகளுடன் மோசடிக்காரர்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பியிருக்க மாட்டார்கள். இப்படியான சூழ்நிலையில் நாங்கள் ஊழல் மோசடிக்கு எதிராக செயல்படுவது அவ்வளவு சுலபமான காரியமல்ல. அதையும் மீறி நாங்கள் செயல்பட்டால் அது மக்களின் எதிர்பார்ப்புக்கு எதிரானதாக இருக்கும்
என்று கூறிய மாயாதுனவிடம் ஊழலுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவதற்காக மக்கள் விடுதலை முன்னணி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்தது. தேசிய பட்டியலில் உங்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பினார்கள். நீங்கள் ஏன் அதனை பயன்படுத்தாமல் விலகிச் செல்கிறீர்கள் என்று கேட்டபோது,
சமஸ்த ஜனதா அபிலாஷை பிரகாசம் வேணுமா, சமஸ்த தந்த பிரதிபலை சமஸ்த மனாப பிரதிபலையத்துள்ள
மக்கள் விடுதலை முன்னணி ஊழலுக்கு எதிராக போராடும் கட்சி என்பதை மக்கள் அறிவார்கள். அதை மக்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால் அந்த கட்சிக்கு அதிகப்படியான வாக்குகளை கொடுத்திருப்பார்கள், நியாயம் கிடைத்திருக்கும். மக்கள் விடுதலை முன்னணியைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்தும் என்னை பதவியில் இருக்கும்படி வலியுறுத்தினார்கள். ஆனால் நான் சுய விருப்பத்தில் பதவி விலகிறேன்
என்று கூறினார் எஸ். மாயாதுன்ன.
செய்திக்குறிப்பை வழங்கியவர் சார்ல்ஸ் பீட்டர். அடுத்ததாக, இணையதளம் மூலம் பொருட்களை விற்பனை செய்வதில் உலக அளவில் முன்னெடுப்பை செய்த நிறுவனமான பீபே தொடங்கப்பட்டு இன்றுடன் 20 ஆண்டுகள் ஆகின்றன. அந்த நிறுவனம் எப்படி உலக அளவில் ஆளுமை செலுத்துகிறது என இணைய வர்த்தகத்துறையில் பணிபுரியும் அந்த துறைசார் நிபுணர் பாலசுந்தரராமன் அவர்களிடம் கேட்டார் எல். ஆர். ஜெகதீசன்.
அதோடைய உலகளாவிய வளர்ச்சிக்கு குறிப்பான காரணம் என்ன அப்படின்னா, அது ஒரு மற்ற நிறுவனங்கள் போட்டி நிறுவனங்கள் வருவதற்கு முன்னாலேயே வந்து முதல்லயே தொடங்கினது. ரெண்டாவது, பெரிய வணிக நிறுவனங்களுடைய பொருட்களை மட்டும் இணையத்துல விற்கிறது அப்படின்னு இல்லாம எவர் வேண்டவன் ஆனாலும் விற்கலாம் அப்படின்ற ஒரு அந்த சந்தைப்படுத்துதல் அந்த நோக்கில் அவங்க வெளிவந்ததுனால அதுக்கான ஒரு சில வளர்ச்சி வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது. பரவலாகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருந்தது. ஒரு சில சந்தைகளை விட மற்ற எல்லா இடங்கள்லயும் அவங்க வந்து ஒரு கட்டத்துல ரொம்ப பெரிய முன்னணி வகிச்சாங்க.
அந்த ஒரு சில சந்தைகள்ல தவிர அப்படிங்கிறீங்களே, அது அந்த ஒரு சில சந்தைகள் எவை, என்ன காரணம்?
எனக்கு சட்டுன்னு நினைவுக்கு வர்றது வந்து ஜப்பான். அங்க வந்து எப்படின்னா, உலகளாவிய அதுல நான் இதுக்கு முன்னால வந்து யாகோ நிறுவனத்துல பணிபுரிஞ்சிருந்தேன். அங்க அப்போ வந்து யாகோ வந்து ஈபேயோட வளர்ச்சியை கண்டு அவங்களும் வந்து குறிப்பிடத்தக்க அளவுக்கு இந்த சந்தையை பிடிக்கணும் அப்படின்னு முயன்று பார்க்கும்போது, மற்ற சந்தைகள்ல அந்த அளவுக்கு பிடிக்க முடியாட்டினாலும் ஜப்பான்ல வந்து இவங்களுக்கு இந்த மொழி, அவங்க பண்பாடு, அதுக்காக அவங்க அவங்களுடைய பொருள் அந்த வளங்கள் அந்த இணையதளத்தை வந்து அவங்க மாற்றி அமைக்காம இருந்திருந்தாங்க. இவே போட்டி எதுவும் எதிர்பார்க்கல. அப்போ யாகுவுக்கு வந்து சீனா, ஜப்பான் போன்ற நாடுகள்ல வந்து ஒரு நெருங்கிய தொடர்புகள் இருந்தது. இப்போ அலிபாபா நிறுவனத்தோட தலைவர் ஜாக்மா இவங்கள மாதிரி ஆட்களுடைய தொடர்பு இருந்தது. தவிர சாஃப்ட் பேங்க் அப்படிங்கிறது வந்து யாகூ நிறுவனத்துல ஒரு பழைய முதலீட்டாளர், அந்த நிறுவனம் வந்து ஜப்பான மையமா இருந்தது கொண்டிருந்தது. அதனால அவங்களுக்கு அந்த உள்ளூர் சந்தையை பத்தின அறிமுகம் ரொம்ப நிறையவே இருந்தது. அதனால அந்த சந்தையில யாகூ குறிப்பிடத்தக்க வெற்றி பெற முடிஞ்சது. அதுக்கு வெளியில அந்த அளவுக்கு பெரிய பெரிய சந்தையதையும் எல்லாத்தையுமே வந்து ஈபே முன்னால் நின்னது.
இந்தியா போன்ற தெற்காசிய வளர்ந்து வரும் சந்தைகளில் ஈபேவினுடைய தாக்கம் அல்லது அதனுடைய ஆதிக்கம்ங்கிறது எந்த அளவுக்கு இருந்தது, இருக்கு?
இருந்தது அப்படின்னு பார்த்தா கட்டாயமா வந்து ஒரு காலத்துல ரொம்ப நல்லாவே இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம், இங்க அமேசான் போன்ற நிறுவனங்கள் எந்த கவனமும் செலுத்தல. வேற எந்த ஒரு பெரிய நிறுவனமும் இல்லை இந்த மாதிரி ஒரு இணையம் வழியாக பொருள் வாங்குறது அப்படிங்கிறது. ஆனா அந்த காலகட்டத்துல நான் பார்த்த வரைக்கும் இதை பயன்படுத்துறவங்க யார மாதிரி இருந்தாங்க அப்படின்னா, இதன் மூலமா ஒரு வருவாய் ஈட்டுறவங்க, அதாவது ஒரு பொருளை வந்து மலிவா எங்க கிடைக்குதோ அங்க வாங்கி அவங்க உள்ளூர்ல விற்கக்கூடியவங்க, அல்லது இங்க உள்ளூர்ல கிடைக்காத ஒரு பொருளை ஈபேல வாங்கி விற்கிறது மாதிரி இருந்தாங்க. அந்த மாதிரியான நபர்கள் கொஞ்சம் அதிகமா பயன்படுத்துறாங்க. ஏன்னா அப்போ வந்து இணையம் அதிகமா இந்தியால பரவல. இது வந்து அந்த இரண்டாவது பகுதிக்கான விடையும் அதுதான். ஈபே வந்து இன்னைக்கு அவ்வளவு பெரிய ஒரு பரவலா அறியப்பட்ட ஒரு நிறுவனமா இந்தியால இல்லாத இதுக்கு அதுதான் காரணம். ஏன்னா அவங்க வந்த காலகட்டத்துல இணையமே அந்த அளவுக்கு இந்தியால புகழ. இணையம் பரவலானது ஒரு குறிப்பிட்ட சில மைல்கல்ல ஒட்டிதான் நடந்தது இந்தியால. அதுக்கு முன்னால வந்தவங்களுக்கு அது ஒரு சில குறைபாடுதான். அதனால அவங்களால வந்து இன்னைக்கு பெரிய அளவுக்கு இல்லை.
ஈபே நிறுவனம் தொடங்கப்பட்டு 20 ஆண்டுகள் ஆகும் நிலையில் அந்த நிறுவனம் எப்படி வளர்ந்தது, அதனுடன் ஆளுமை எப்படி ஏற்பட்டது என்பது குறித்து இணைய வர்த்தகத்துறையில் பணிபுரியும் அந்த துறைசார் நிபுணர் பாலசுந்தரராமன் பிபிசி தமிழோசையிடம் தெரிவித்த தகவல்களை கேட்டீர்கள். இனி தலைப்புச் செய்திகள்.
செக் குடியரசிற்கு வரும் குடியேறிகளின் கைகளில் எண்களை எழுதும் பழக்கத்தை மனித உரிமை அமைப்புகள் கடுமையாக விமர்சித்ததை தொடர்ந்து தாங்கள் இனிமேல் அந்த வழக்கத்தை கைவிடப்போவதாக அந்நாட்டின் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சீனா ஜப்பானை வெற்றி கொண்டதன் 70வது நினைவு தினத்தை குறிக்கும் வகையில் மாபெரும் வெற்றி அணிவகுப்பை நடத்தியுள்ளது.
இந்த இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.